இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு பதப்பொருள் பார்த்திருக்கின்றோம். இந்த பொழிப்புரையின் கருத்தை அடிப்படையாக கொண்டு இப்போ நாம பொழிப்புரையை மட்டும் அப்படியே பார்க்கலாம். இன்று கூறி போந்த ஞானங்களுள் முப்பொறி முதலியன பற்றி, முப்பொறிங்கிறது மனம் வாக்கு காயம், அதான் செயல் வாக்கு சிந்தைன்னு பாடல இருக்கிறது. இன்று கூறி போந்த ஞானங்களுள் முப்பொறி முதலியன பற்றி ஏகதேசமாய் நிகழும் சுட்டுணர்வாகிய பாச ஞானத்திற்கும், தற்சொரூபமே அறிய மாட்டாது பலதலைப்பட்டு ஐயுற்று நிற்பதாகிய பசுஞானத்திற்கும் ஒரு ஆற்றல் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த பாச ஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் ஒரு ஆற்றல் கிடையாதான். என்ன ஆற்றல்? சிவஞானத்துக்குள்ள ஒரு ஆற்றல். சிவஞானத்துக்கு என்ன ஆற்றல் இருக்கு? தானே தற்பிரகாசமும் பரப்பிரகாசமுமாய் எல்லா பொருளையும் இனிது விளக்குவதாகிய பதிஞானம் போல விளக்கும் ஆற்றல் செல்லாமையா. பதிஞானத்துக்கு என்ன ஆற்றல் இருக்கு? தானே தற்பிரகாசமாகவும் இருந்து பரப்பிரகாசமாகவும் இருந்து எல்லா பொருளையும் இனிது விளக்குகிறது பதிஞானம். அந்த பதிஞானத்துக்கு வேற எந்த உதவியும் தேவையில்லை, அது தானே விளங்கக்கூடிய ஞானம் இல்லையா, உயிருக்கும் உணர்த்தக்கூடிய ஞானம். ஆகையினாலே தற்பிரகாசமும் பரப்பிரகாசமுமாய் இருந்து எல்லா பொருளையும் இனிது விளக்கக்கூடிய அந்த பதிஞானம் போல எல்லா பொருளையும் இனிது விளக்குதல் என்பது பாச ஞானத்துக்கும் பச ஞானத்துக்கும் இல்லை தான் சொன்னார். அதான் பாச ஞானம் முதல்ல சொன்னது பாச ஞானம், சுட்டுணர்வாகி அந்த பாச ஞானத்துக்கும் என்ன, அப்புறம் வந்து பலதலைப்பட்டு ஆமா தற்சொருவமே அறிய மாட்டாது தன்னையே அறிய முடியாம இல்லையா, தான் வந்து நரம்பா எலும்பா சதையான்னு பலதலைப்பட்டு ஐயுற்று நிற்பதாகிய அந்த பசுஞானத்திற்கும் இல்லையா சிவஞானம் போல என்ன ஒரு தன்மை இல்ல, தானே தற்பிரகாசமும் பரப்பிரகாசமுமாய் எல்லா பொருளையும் இனிது விளக்குவதாகிய பதிஞானம் போல விளக்கும் ஆற்றல் செல்லாமையான் அப்பெற்றித்தாகிய பதிஞானம், அந்த இயல்புடைய பதிஞானம், அதாவது தற்பிரகாசமும் பரப்பிரகாசமாக இருக்கக்கூடிய பதிஞானம் ஒன்றானே, அந்த பதிஞானம் ஒன்றால மட்டும்தான் பதிப்பொருளை அஞ்ஞனம் அறியற்பாற்று, பதிப்பொருளை அவ்வாறு அறியத்தக்கது என மேற்கொண்டது என்பதா. அதனாலதான் பதிஞானம் ஒன்றாலேயே சிவத்தை அறிக என்ற கொள்கையை நாம் மேற்கொண்டது என்று ஆசிரியர் கூறுகின்றார். ஆக இந்த பாடல் சிவஞானத்தால் அன்றி சிவபிரானை அறிய முடியாது என்பதற்கு ஏது கூறுகின்ற பாடல் அதான் சொல்கின்றார். சிவஞானத்தால் அன்றி அறியப்படாமைக்கு ஏது காட்டியவாறு. சரி, அடுத்த பாடல இதற்கு வந்து உதாரணம் சொல்கின்றார். தரிசனம் என்று உரையாசிரியர் கூறுவார். அது உதாரணம் என்ன அப்படின்னா, இப்படி வந்து சிவஞானம் தான் தற்பிரகாசமும் பரப்பிரகாசமுமாக இருந்து எல்லா பொருளையும் இனிதே விளக்குகின்றது, தன்னையும் உணர்த்துகிறது உயிருக்கு உயிரையும் உணர்த்துகிறது இல்லையா. ஆமா, ஆனா கருவிகரணங்கள் வாயிலாகக்கூடிய பாச ஞானம் எப்படி, அது எப்படிப்பட்டது? கருவிகரணங்கள் வந்து பிறவற்றை தான் காண்பதற்கு உதவும் இல்லையா. ஆமா, இப்ப கண் வந்து உருவத்தை காண்கின்றதுன்னா அது உருவத்தை காணுமே ஒழிய தன்னை காணாது, அதுபோல தன்னை செலுத்துகின்ற அந்த கரணங்களையும் காணாது. அத மாதிரி அந்த கரணங்களும் விடயங்களை தான் அறியும் ஒழிய அந்த கரணங்களும் தம்மையும் காணமாட்டா, தம்மை செலுத்தக்கூடிய உயிரையும் காணமாட்டா. அந்த கரணங்கள் ரெண்டு சொல்றாங்க, புற அந்த கரணங்கள், அதுதான் நம்ம வழக்கமா சொல்ற அந்த கரணங்கள், மனம் புத்தி அகங்காரம் சித்தம், அப்புறம் உள் அந்த கரணங்கள், அது வித்யாதத்துவங்கள். ரெண்டுமே அப்படித்தான், ரெண்டுமே வந்து விடயங்களை அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும் என்ன உதவும் ஒழிய அவை வந்து அந்த கரணங்கள் தம்மையும் உணரமாட்டா, தம்மை செலுத்தக்கூடிய உயிரையும் உணரமாட்டா. அஞ்சாஞ்சூத்திரத்து செய்தி தான் இங்க வந்து அவையெல்லாம் வந்து சிவபெருமானை உணர்வதற்கு இவை துணை செய்ய மாட்டா என்பதற்காக அந்த திரும்ப அந்த கருத்தை சொல்கின்றார். சரி, ஆகவே கண்ணும் வந்து தன்னையும் காணாது கரணங்களை காணாது, கரணங்களும் தம்மையும் காணமாட்டா, தம்மை செலுத்தக்கூடிய உயிரையும் காணமாட்டா இல்லையா. ஆமா, ஆகவே பிறவற்றை தான் விளக்கும், தம்மை அறிய மாட்டா, பரப்பிரகாசமா தான் இருக்கும், தற்பிரகாசம் என்பது இல்லை, தம்மை அறியாது இவையெல்லாம். உயிரும் அப்படித்தான், உயிரும் இந்த கரணங்கள் பொறிகளை துணை கொண்டு விடயங்கள் அறிய முடிய உயிரும் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்தும் தலைவனையும் அறியாது இல்லையா. ஆமா, சிவபெருமான் தான் அந்த உயிருக்கு உயிரையும் காட்டி தன்னையும் காட்டி இல்லையா, உயிருக்கு எப்போதும் கண்ணாக விளங்கி இல்லையா, கண்ணிலேன் மற்றோர் கலைகண் இல்லேன் கலரடியே கைதொழுது காணும் அல்லார். ஆக சிவபெருமான் தான் அந்த உயிரையும் உயிருக்கு உயிரையும் காட்டி தன்னையும் காட்டி அந்த உயிருக்கு கண்ணாக விளங்கி தான் எந்த கரணங்களின் துணை கொண்டும் காணாமல் சுயம் பிரகாசமாக விளங்குவார். ஆகவே அந்த பதிஞானத்தாலேதான் அரணை அறிய முடியும் என்று உணர்ந்து அவனுடைய திருவடியில் கூட வேண்டும். கூடிவிட்டால் பசுத்துவ வாதனை சிறிதும் தலைதூக்காது, பிரபஞ்சப்பற்றும் சிறிதும் எழாது. ஒருவேளை பிரபஞ்சப்பற்று எழுந்தால் அந்த திருவடியையே உறுதியாக சிந்தித்து அந்த பிரபஞ்சப்பற்றை களைந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். கண்டிடும் கண் தனிக்கானா கரணம் காணா, கரணங்கள் தமைக்கானா உயிரும் காணா, உண்டியமர் உயிர்தானும் தன்னை காணாது, உயிர்க்குயிராம் ஒருவனையும் காணாதாகும். கண்ட சிவன் தனை காட்டி உயிரும் காட்டி, கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன். கொண்டு அரணை உளத்திற்கண்டு அடிகூடில் அடிகூடில் பாசம் கூடாது, கூடினும் குறித்த அடியின் நிறுத்தே. கண்டிடும் கண் தனைக்கானா, காணக்கூடிய கண், கண்டிடும் கண் என்றால் காணக்கூடிய கண், பிற விடயங்களை பார்க்கக்கூடிய கண், அதான் பரப்பிரகாசமாக விளங்கக்கூடிய கண். அதுக்கு தற்பிரகாசம் இல்லை, தன்னை அறிதல் என்பது இல்லை தான் சொல்ல வர. அப்ப கண்டிடும் என்பதை வந்து பரப்பிரகாசங்கிற கருத்துல வருது, பிறவற்றை தான் அது காணும் தன்னை காணாது. கண்டிடும் கண் விடயங்களை காணக்கூடிய கண் தன்னை காணா, தன்னை காணாது, தன்னை காணான்னு இருக்கு, அந்த தூ விகுதியை அங்க சேர்த்துக்கணும், தன்னை காணாது. கண்டிடும் கண் விடயத்தை, உருவமாகிய விடயத்தை காணக்கூடிய கண் தன்னை காணாது, தன்னை அறியாது. அதுபோல தன்னை செலுத்தக்கூடிய கரணங்களையும் காணாது இல்லையா, அதான் கரணம் காணா, கரணங்களையும் காணாது, இங்கேயும் அந்த தூ சேர்த்துக்கணும். அத மாதிரிதான் கரணங்களும் என்ன, கரணங்கள் தமை காணா உயிரும் காணா, கரணங்கள் தம்மையும் அறியமாட்டா தமக்கு முதலாகிய உயிரையும் அறியமாட்டா. இந்த கரணங்கள் என்பது கூடயும் அந்த கண்டிடும் என்பதை சேர்த்துக்கணும். கண்டிடும் கண் என்று தொடக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த கண்டிடும் என்று அடைய கரணங்கள் கூட சேர்த்துக்கணும். இவையும் பரப்பிரகாசம்தான், பிறவற்றை தான் அறியும், தம்மை அறியாது, தமக்கு முதலாகிய உயிரையும் அறியாது என்று சொல்கின்றார். சரி, கண்டிடும் கரணங்கள் தமை காணா உயிரும் காணும். அப்புறம் உண்டியமர் உயிர்தானும், உண்டியமர் உயிர் என்று சொன்னால் இதுவும் வந்து பரப்பிரகாசமாய் நிற்கின்ற ஆன்மா இல்லையா, தனக்கு அந்நியமானவற்றையே அறிகின்ற ஆன்மா, இது அதனுடைய அனுபவங்கள் எல்லாமே அதுதானே இல்லையா. ஆகவே வந்து பிறவற்றை அந்நியமானவற்றை அனுபவிப்பதுதானே இதுக்கு அனுபவமே. அதனால உண்டி அமர் உயிர் என்பது மூலம் இங்க உணர்த்தப்படுகிற கருத்து என்னன்னா, உண்டி என்பதே அனுபவத்தை சொல்லுவாங்க, அந்நியமானதான அனுபவிக்கிறது, பிறவற்றை தான் அனுபவிக்கிறது, அனுபவிக்கிற தான் யார் என்பதை இது உணர்வதே கிடையாது. தான் அல்லாத உடம்பை தான் என்று மயங்கி கொண்டுதான் உலக அனுபவங்களை திளைக்கிறது ஆன்மா. இந்த அஞ்ஞானம்லாம் எந்த காலத்துல தீர்வோ, நம்ம ஆசிரியருடைய திருவாக்குகளை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதுதான் நமக்கு ஒரே வழி. உண்டியமர் உயிர்தானும், அதாவது பிறவற்றையே அறிந்து வருகின்ற உயிர்தானும் தன்னை காணாது, இங்க தூ இருக்கு, உயிராகிய தன்னையும் காணாது, உயிர்க்கு உயிராம் ஒருவனையும் காணாதாகும் இல்லையா. உயிர் வந்து உயிராகிய தனக்கும் உயிராக இருக்கக்கூடிய முதல்வனையும் காணாதாகும். அந்த கண் எப்படி தன்னையும் தனக்கு முதலாகிய கரணங்களை காணாமல் இருக்குதோ, கரணங்கள் எப்படி தம்மையும் தமக்கு முதலாகிய உயிரையும் காணாமல் இருக்கின்றனவோ, அவற்றைப் போலதான் உயிரும் தன்னையும் காணாது, தனக்கு உயிராக இருக்கக்கூடிய தலைவனையும் காணாது. சரி, அப்புறம் கண்ட சிவன் தனை காட்டி உயிரும் காட்டி, இதை அப்படியே மாத்திக்கணும், தனை காட்டி உயிரும் காட்டி கண்ட சிவன். பாடல் எப்படி இருக்குது, கண்ட சிவன் தனை காட்டி உயிரும் காட்டின்னு இருக்குது. இதை எப்படி கொள்ளணும், ஒரே ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள், தனை காட்டி உயிரும் காட்டி கண்ட சிவன், அதாவது ஆன்மாவுக்கு சிவமாகிய தன்னையும் காட்டி உயிரும் காட்டி, அந்த ஆன்மாவையும் அந்த ஆன்மாவுக்கு காட்டி கண்ட சிவன் என்று கொள்ள வேண்டும். கண்ட சிவன்னா அறிகின்ற சிவன், அதாவது ஒவ்வொன்றாக அறியாமல் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிகின்ற சிவன் என்று அப்படி கொள்ளணும். உயிர் தனை காட்டி உயிரும் காட்டி கண்ட சிவன், அறிந்தாங்கு அறிந்து நிற்கும் சிவன், அவன் அறிந்தாங்கு அறிவன் என்று அப்படின்னு சொல்லி முதல் நூலில் வரும், மூன்றாம் இருங்க, மூன்றாம் யுத்தத்தில் வரும். அறிந்தாங்கு அறிதல்னா எல்லாவற்றையும் அப்படி ஒருங்கே அறிதல், ஒவ்வொன்றா அறியாம உணர்த்தி அறியாம தானே அறிதல், ஒருங்கே அறிதல், தோயாமல் அறிதல், இதெல்லாம் அந்த அறிந்தாங்க அறிதல் என்பதில் அடங்கியிருக்கு. அப்படி அறிந்தாங்க அறிகின்ற சிவன் அதான் கண்ட சிவன். தன்னை காட்டி உயிரும் காட்டி கண்ட சிவன் ஆன்மாவுக்கு தன்னையும் உணர்த்தி ஆன்மாவையே ஆன்மாவுக்கு உணர்த்தி அறிந்தாங்க அறிந்திருக்கின்ற சிவன் கண்ணாகி அந்த ஆன்மாவுக்கு எப்பவும் காட்டாக விளங்கி கண்ணாகினா காட்டு காட்டும் பொருளாக விளங்கி ஆன்மாவுக்கு எதையும் காட்டும் பொருள் சிவம் தான் காட்டாக விளங்கி கரணங்கள் காணாமல் இருப்பன் தான் எந்த கரணங்களின் துணை கொண்டும் காணாமல் இல்லையா நேரடியாகவே தன் ஞானத்தாலேயே எல்லாவற்றையும் காண்பான் கரணங்கள் காணாமல் இருப்பன்னா கரணங்களால் காணாமல் இருப்பன் கொண்டு அரணை உளத்திற்கண்டு கொண்டு என்று இருக்கிறது கொண்டுன்னு என்ன சொல்லியிருக்கிறார் என்றார் அந்த சிவஞானத்தையே காட்டாக கொண்டு அதான் கொண்டு என்றால் சிவஞானத்தையே காட்டாக கொண்டு வேஞ்சமாக கொண்டு அரணை உள்ளத்தில் கண்டு அரணை சிவபிரானை தன் அறிவிலே கண்டு சிவஞானத்தையே அது ஒன்றையே துணையாக கொண்டு சிவனை தன் அறிவிலே கண்டு அடிகூடில் அவனுடைய திருவடியோடு ஆன்மா ஒன்றிவிட்டால் பாசம் கூடாது அதற்கப்புறம் எந்த பிரபஞ்சப்பற்றும் ஆன்மாவுக்கு தலை தூக்காது ஏன்னா சூத்திரத்தில் சொன்னார் இல்லையா இந்த சிவஞான சார்பினை புரிந்துகின்ற சந்தர்ப்பத்திலையும் ஆன்மாவுக்கு மலவாதனையினால பிரபஞ்சப்பற்று வரலாம் அப்படி வந்தா அந்த ஆசை தரும் உலகமெல்லாம் அழகைத்தேர் காணல் நீரின் தன்மை என்று உலகத்தை வந்து பற்றை விட்டுவிட வேண்டும் உலகப்பற்றை விட்டுவிட வேண்டும் சொன்னாலே அந்த இடம் ஆகவே அப்படி அடிகூடில் அவனுடைய திருவடியை கூடினால் பாசம் கூடாது கொண்டு அரணை உளத்தில் கண்டு அடிகூடில் பாசம் கூடாது கொண்டு சிவஞானம் ஒன்றையே கண்ணாக கொண்டு அரணை உளத்தில் கண்டு சிவபிரானை தன் அறிவிலே தரிசித்து அடிகூடில் அந்த சிவஞானமாகிய திருவடியோடையே ஆன்மா ஒன்றிவிட்டால் ஆன்மாவுக்கு பாசம் கூடாது உலகப்பற்று தலை தூக்காது கூடிடினும் ஒருவழி வாதனையால் அந்த உலகப்பற்று வந்தாலும் குறித்து அடியின் நிறுத்தே குறித்துன்னா குரு வந்து அந்த இடத்துல ஒரு குறியை காட்டி இதை அந்த குறியை பற்றுக்கோடாக கொண்டு நீ நிட்டை கூடுவாயாக என்று உபதேசிப்பார் அந்த அவர் காட்டிய குறியின் வழி நின்று உரைத்து நின்று அன்பை வளர்த்துக் கொண்டால் திருவடியிலே அன்பை வளர்த்துக் கொண்டால் அந்த பிரபஞ்ச வாதனையானது முற்றிலுமாக நீங்கிவிடும் என்று கூறுகின்றார் அது விளக்கமா அடுத்த அதிகரணம் அடுத்த அதிகரணம் தான் ஏன்னா இந்த பாட்டோட முதல் அதிகரணம் முடிஞ்சது இது சிவஞானம் ஒன்றாலேயே சிவன் அறியத்தக்கவன் என்ற கருத்தை வலியுறுத்துகின்ற அதிகரணம் சூத்திரத்தில் வந்தது இல்லையா அந்த தொடர் பாசஞானத்தாலும் பசஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே உள்ளத்தை நாடின்றது இல்லையா அந்த அந்த பகுதி முதல் அதிகரணம் ஆக அடுத்த அதிகரணம் இரண்டாம் அதிகரணம் தான் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகைத்தேர் சிவஞான சார்பு வந்து கிட்டுகின்ற அந்த வேளையிலும் கூட வந்து பழைய பயிற்சியின் காரணமாக உலக ஆசை வந்து நமக்கு வர்ற மாதிரி ஆசை அவர்களுக்கு வராது திருவடி சார்பிலே அவர்கள் தலைப்பட்டு நிற்பவர்கள் ஏதோ அந்த ஒரு வாதனை பழைய பயிற்சி காரணமாக ஒரு வாதனை தோன்றலாம் இல்லையா அந்த வாதனை அந்த நேரத்திலே வருது அந்த வாதனையை போக்குறதுக்கு வந்து என்ன கருதணும் உலகத்தெல்லாம் காணல் நீரா கருதணும் அந்த சூத்திரத்தில் சொன்னார் ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும்னு சொன்னார் அந்த கூறு தான் இரண்டாம் அதிகரணம் வரக்கூடிய அதிகரணம் அது அடுத்த வாடல் குறித்தடியில் நின்றுன்னு தொடங்கும் அதுக்கு அது தொடங்குவதற்கு ஏற்ப இங்க முடிக்கிறார் குறித்தடியில் நிறுத்தேன்னு முடிக்கிறார் என்ன அற்புதமாக நூலை வைத்திருக்கிறார் ஆசிரியர் அதெல்லாம் உரையாசிரியர் எடுத்து காட்டுகின்றார்கள் ஆக உரையாசிரியருடைய பொழிப்புரையினை தழுவி நம்முடைய குருமூர்த்திகள் செய்த பதவுரையின் அடிப்படையிலே பதப்பொருள் பார்த்தோம் இப்ப பொழிப்புரையை பார்க்கலாம் பாச பசு ஞானங்கள் இந்த பொழிப்புரையும் கருத்து சாரமா உள்ளதுதான் பாச பசு ஞானங்கள் அதாவது பாசஞானம் பசுஞானம் பரப்பிரகாசமாய் நிற்பினும் இல்லையா பிற பொருள்களை அறிவதற்கு துணை செய்தாலும் தற்பிரகாசமாய் நிற்றல் செல்லாது தன் தம்மை அறிவதற்கு துணை செய்தும் அவற்றுக்கு முடியாது என்பது அப்படின்னு முந்தின பாடல பார்த்தமே சிவஞானம் ஒன்றுதான் தற்பிரகாசமும் பரப்பிரகாசமா இருந்து எல்லா பொருளையும் இனிது விளக்கும் அந்த ஆற்றல் பாசஞானம் பசஞானத்துக்கு கிடையாதுன்னு போன பாடல பார்த்தமே அதற்கு ஒரு உதாரணம் இந்த பாடல சொல்ற என்பது கண்மேல் வைத்து அறிய கிடத்தலானும் சுருக்கமா சொல்லிட்டாங்க கண்ணு தன்னையும் காணாது கரணத்தையும் காணாது கரணமும் தன்னையும் காணாது உயிரையும் காணாதுன்னு அந்த அந்த ஓமையில வைத்து அறிய முடிகிறது அல்லவா அந்த உதாரணத்தில் வச்சு அதுதான் ஆகவே பாச பசு ஞானங்கள் பரப்பிரகாசமாய் நிற்பினும் தற்பிரகாசமாய் நிற்றல் செல்லாது என்பது கண்மேல் வைத்து அறிய கிடத்தலானும் ஏனை பதிஞானத்திற்கு தற்பிரகாசமாய் நிற்றலும் செல்லும் என்பது தான் அவ் இரண்டற்கும் காட்டாய் தனக்கு ஒரு காட்டு வேண்டாத நிற்றல் பற்றி அறியப்படுதலானும் ஐயா பாசஞானம் பசுஞானங்களுக்கு வந்து தற்பிரகாசமாக செல்லாது சொன்னீங்க சரி இல்லையா அவற்றிற்கு கண்ணும் தன்னை காணாது ஆன்மாவும் வந்து த தன்னை காணாது. சரிதான், தற்பிரகாசம் இல்ல. சிவஞானத்துக்கு மட்டும் தற்பிரகாசமும் உண்டு பரப்பிரகாசமும் உண்டு, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பதிஞானத்திற்கு தற்பிரகாசமாய் நிற்றலும் செல்லும் என்பது தானவ் இரண்டர்க்கும் காட்டாய். அதாவது ஆன்மாவுக்கு தன்னையும் காட்டுது, அந்த ஆன்மாவையும் காட்டுது இல்லையா, இரண்டர்க்கும் காட்டா இருக்கு. சிவமாகிய தன்னை காண்பதற்கும் சிவஞானம் தான் அங்கு காட்டாக இருக்கிறது. காட்டுனா காட்டக்கூடிய பொருள். சிவமாகிய தன்னை ஆன்மா பார்ப்பதற்கும் அந்த சிவஞானம் தான் துணை செய்து, ஆன்மா ஆன்மாவாகிய தன்னையே அறிந்து கொள்வதற்கு, அந்த ஆன்மா ஆன்மாவையே அறிந்து கொள்வதற்கும் சிவஞானம் துணை செய்து. ஆகையினாலே தான் இரண்டருக்கும் காட்டாய். அதே சமயத்தில் தனக்கு ஒரு காட்டு வேண்டாது. சிவஞானம் வேற எதையும் சார்ந்து ஆன்மாவுக்கு தன்னை உணர்த்தல, தனக்கு காட்டு வேண்டாம். அதான் கரணங்கள் காணாமல் இருக்கும்னு சொன்னார். தனக்கு ஒரு காட்டு வேண்டாத நிற்றல் பற்றி அறியப்படுதலானும், ஆக பதிஞானத்துக்கு தற்பிரகாசமும் உண்டு என்பது அந்த எப்படி அறியப்படுது அப்படின்னா, ஆன்மாவுக்கு ஆன்மாவையே காட்டுது இல்லையா, சிவமாகிய தன்னையும் காட்டுது. அது மட்டுமா, தனக்கு எந்த கருவி கரணங்களின் துணையும் தேவையில்லாம அந்த பதிஞானம் விளங்குது. அதனால சிவஞானம் ஒன்றுக்கு தான், பதிஞானம் ஒன்றுக்கு தான் தற்பிரகாசம் என்பதும் உண்டு. பாசஞான பசுஞானங்கள் பிறவற்றை காட்டுவதும் இந்த சிவஞான திரோதன சக்தியா இருந்து செலுத்துவதனால தானே, அதையும் நாம மறந்துடக்கூடாது. அதனால தலைமை, எல்லா வகையாலும் தலைமை பதிஞானமாகிய சிவஞானத்துக்கு தான் தலைமை. ஆக ஏனை பதிஞானத்திற்கு தற்பிரகாசமாய் நிற்றலும் செல்லும் என்பது தான இரண்டர்க்கும் காட்டாய். தனக்கு ஒரு காட்டு வேண்டாத நிற்றல் பற்றி அறியப்படுதலானும், இந்த இடம் தான் கண்ட சிவன் தனை காட்டி உயிரும் காட்டி கண்ணாகி கரணங்கள் காணாமல் இருப்பினரிடம் அறியப்படுதலானும், சிவனை அவன் திருவடி ஞானத்தார் சேரலே பொருத்தமுடைத்து என்பதாம். சிவனை அவன் திருவடி ஞானத்தார் சேரலே பொருத்தமுடைத்து. ஏன்னா பாசஞானம் பசஞானம் தான் தன்னை அறிவதற்கே துணை செய்ய மாட்டா. அப்படி இருக்கும்போது தன்னினும் மேலான சிவனை அறிவதற்கு அந்த ஞானங்கள் எப்படி பொருந்தும் இல்லையா? சிவஞானம் தான் இல்லையா? ஆமா, சிவனையும் நமக்கு காட்டுகிறது, நம்மையும் நமக்கு காட்டுகிறது. ஆகவே தற்பிரகாசம் பரப்பிரகாசம் ரெண்டும் உடையது சிவஞானம் தான். அது அதன் மூலமாகத்தான் சிவனை அறிய முடியும். இன்று பாசஞானத்துக்கும் பசுஞானத்துக்கும் தற்பிரகாசம் இல்லை என்பதை ஓம் உதாரணத்தை வைத்து காட்டிவிட்டார். அதான் விசேடவுரை பாருங்க, மேலதற்கு தரிசனம் காட்டியவாறு போன பாடல்ல சிவஞானம் ஒன்றாலேயே சிவனை அறிய முடியும் என்று ஏது காட்டினார்களே அதுக்கு உதாரணம் இங்க காட்டுறார். ஏதுக்கு அப்புறம் உதாரணம், அதான் மேலதற்கு தரிசனம் காட்டியவாறு. தரிசனம்னா உதாரணம். காணாது என்னும் தூவீறு விகாரத்தால் தொக்கது, இதன் அடிப்படையில் தான் சொன்னது. கண்டிடுங்கண் தனை காணான்னு இருக்கு, காணாது. கரணம் காணா, கரணம் காணாது, அதான் தூவீறு விகாரத்தால் தொக்கது. கண்டிடும் என்பதனை கரணங்கள் என்பதனோடும் கூட்டுக. கண்டிடும் கண் என்று இருக்குது இல்லையா, அந்த கண்டிடும் என்பதை கரணங்கள் கூட சேர்த்துக்கணும். கண்டிடும் கரணங்கள், கண்டிடுதல் ஈண்டு பரப்பிரகாசமாதல் மேற்று. இங்க பரப்பிரகாசமாதல் என்ற கருத்தின் மேல் நின்றது கண்டிடும் என்றார். அதாவது பிற உருவங்களை காணும் கண்ணு, தன்னை காணாது. அப்ப கண்ணு பரப்பிரகாசமா தான் இருக்குது. அப்படி பரப்பிரகாசமா பிற உருவங்களை விளக்குகின்ற கண்ணு தன்னை காணாது அப்படின்னு சொல்ல வர, அதான் பரப்பிரகாசமா இருக்கு பிற உருவங்களை காணுகிறதுங்கிற கருத்துல கண்டிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் உண்டி அமர் உயிர்ங்கிறதும் இல்லையா, இதன் அடிப்படையில தான் முதலே அடியேன் சொன்னேன். உண்டி அமர்தலும் அது, உண்டி அமர் உயிர்னு சொல்லும் போது பிறவற்றையே அறிந்து அனுபவிக்கின்ற உயிர் தன்னை அறியாது. எடுத்துக்காட்டு ஓமை, அப்ப போல அப்படிங்கிற ஓம உருபு தொக்கு நிற்கிறது. எந்த இடத்துல அறிவிக்கணும்? கண்டிடுங்கண் தனைக்கானா உயிரும் காணா, கண்டிடுங்கண் தனைக்கானா கரணம் காணா, கரணங்கள் தனைக்கானா உயிரும் காணா. அவை போல, அந்த இடத்துல அவை போல பதவியில விரிச்சிருப்பான். அவை போல உண்டியமர் உயிர்தானும் தன்னை காணாது, உயிர்க்குயிரான ஒருவனையும் காணாதா. கண்ணும் கரணங்களும் எப்படி தம்மையும் காணாமல் தம்மை செலுத்தும் பொருளையும் காணாமல் இருக்கின்றனவோ, அவை போல உயிரும் தன்னையும் காணாது, தன்னை செலுத்தும் முதலையும் காணாது. அந்த போலங்கள் அங்க பாடல்ல வெளிப்படையா இல்லாததுனால எடுத்துக்காட்டுவோமை. அப்புறம் மூன்றாம் அடியில கண்ட சிவன் தனை காட்டி உயிரும் காட்டி அதை மாற்றி வைத்துக்கணும்னு சொன்னே அந்த இடம், தனை காட்டி உயிரும் காட்டி கண்ட சிவன் என இயையும், இதன் அடிப்படையில தான் சொன்னேன். காட்டி கண்ட சிவன் என்றது அனுவாதம். காட்டி கண்ட சிவன் அனுவாதம்னா சொன்னதே திரும்ப சொல்வது, ஆனா ஒரு பயன் கருதி சொல்வது. தேவையில்லாம சொன்னதே திரும்ப சொன்னாதான் அது கூறியது கூறங்கிற குற்றம் இல்லையா. மேலும் விளக்குவதற்காக சொன்னா அதை வந்து அனுவாதம் சொல்லுவாங்க. கூறியது கூறல புனருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு விளக்கு மேலும் விளக்கும் பொருட்டு அதை எடுத்து சொல்றது அனுவாதம் சொல்லுவாங்க. ஆமா, காட்டி கண்ட சிவன் சொன்னா தனது காட்டி கண்ட சிவன், தன்னை காட்டி உயிரும் காட்டி கண்ட சிவன். அதாவது சிவன் வந்து உயிருக்கு தன்னையும் காட்டுகிறது, உயிரையும் காட்டுகிறதுன்னு சொன்னது போன பாடல சொன்னது தானே. போன பாடல இறுதியில பாருங்க, அடி காட்டி ஆன்மாவை காட்டலானும் அப்படின்னு வருது. அப்ப போன பாடல சொன்னதே இங்க சொல்லியிருக்கிறது, மேலும் விளக்கும் பொருட்டு. அதனால அது அனுவாதம். சரி, கண்ணாகி அப்படின்னு இருக்கு. நம்ம மூன்றாம் அடியின் பிற்பாதியில கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன். கண்ணாகி என்பது காட்டாகி. கண்ணுனா நாம வந்து உடம்புல உள்ள கண்ணை நினைப்போம். கண்ணு எப்படி உருவத்தை காட்டக்கூடிய ஒரு காட்டாக இருக்கின்றதோ, காட்டுகின்ற பொருளை காட்டுன்னு சொல்லுவோம். காட்டுன்னு நம்ம வினை சொல்லாவே பயன்படுத்துறோம், காட்டு காட்டுன்னு. இங்க காட்டு என்பது பெயர் சொல், காட்டக்கூடிய பொருளுக்கு காட்டுன்னு பெயர். ஆக சிவஞானம் வந்து காட்டாக இருக்கின்றது, அதுதான் சொன்னார். காட்டாகி என்ற பொருள்ல கண்ணாகின்னு சொல்லியிருக்கார். வியஞ்சகம்னு சொல்லுவாங்க. கண்ணாகி என்பது காட்டாகி என்றவாறு, காட்டாகிங்கிற அந்த கருத்துல அது இருக்கிறது, கண்ணாகிங்கிற சொல்லி இருக்குது. சரி, எப்படி இது இப்படி முதல் நூல்ல இந்த மாதிரி வந்திருக்கு. சொன்ன சிவன் கண்ணா என்றார் போல. சிவஞான போதத்துல அஞ்சாம் சூத்திரத்துல ஒரு பாடல், மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் ஜேட்டித்தான் தொடங்கும். அந்த பாடல்ல சொன்ன சிவன் கண்ணான்னு ஒரு தொடர் வருது. அந்த இடத்துல கண்ணான்னு ஒரு இடத்துல காட்டாகன்னு அங்க பொருள் உரைப்பார்கள். அந்த இடத்துல கண்ணு என்பது காட்டு என்று பொருள்படுவது போல, இங்கேயும் கண்ணாகின்னு ஒரு அந்த இடம் காட்டாகின்னு பொருள்படும். கரணங்களால் காணாமல் என மூன்றாவது விரித்துரைக்க, அதான் கண்ணாகிக்கு அப்புறம் அது வருது பாத்தீங்களா. கரணங்கள் காணாமல் நிற்பான் வருது. அந்த இடத்துல கரணங்களால் காணாமல், சிவபிரான் வந்து உயிர் மாதிரி கருவி கரணங்களை துணை கொண்டு காணாமல் தானே எல்லாவற்றையும் காண்பான். அதான் கரணங்களால் காணாமல் அந்த மூன்றாவது உருவம் ஆள் உருவம் அங்க விரித்துரைக்கணும். கரணங்கள் காணாமல் நிற்பன் இருக்கு, கரணங்கள் கூட ஆளுங்கிற உருப்பை விரித்து கரணங்களால் காணாமல் என மூன்றாவது விரித்துரைக்க. அப்புறம் கரணங்கள் எனவும் உயிர் எனவும் அவ்வப்பொருள் மேல் வைத்து உபசரித்தார். கரணங்கள்னு சொன்னார், உயிர்னு சொன்னார், சிவன் சொல்லியிருக்கார். கருத்து என்ன? கரணங்கள்னு சொல்வது மூலமா அங்க பாச ஞானத்தை சொல்கின்றார், உயிர்னு சொல்வது மூலமா பசு ஞானத்தை சொல்கின்றார், இல்லையா? சிவன் சொல்வது மூலமா பதிஞானத்தை சொல்கின்றார். அந்தந்த ஞானங்களை அந்தந்த பொருள்களாவே சொல்லியிருக்கிறார். அதான் கரணங்கள் எனவும் உயிர் எனவும் அவ பொருள் மேல் வைத்து உபசரித்தார். அப்புறம் பாருங்க, குறித்தடியின் நிறுத்தேன்னு முடிச்சது வந்து அடுத்த இரண்டாம் அதிகரணத்துக்கு தோற்றுவார். அதான் இரண்டாம் கூற்று, கூற்றுனாலும் அதிகரணாலும் ஒண்ணுதான். இரண்டாம் கூறு, கூறுனாலும் அதிகரணாலும் ஒண்ணுதான். இரண்டாம் கூற்றுக்கு தோற்றுவாய் செய்வார் பாசம் கூடாது கூடினும் குறித்தடியின் நிறுத்தே என்றார். கூறு என்றாலும் அதிகரணாலும் ஒண்ணுதான். அதான் அந்த இரண்டாம் அதிகரணத்துக்கு இரண்டாம் கூற்றுக்கு தோற்றுவாய் செய்வார் பாசம் கூடாது கூடிடினும் குறித்து அடியை நிறுத்தே என்றார். அது இரண்டாம் அதிகரணம் என்ன அப்படின்னா, பாசம் அந்த உலக பற்று, அந்த உலக வாதனை உண்டாச்சு அப்படின்னு சொன்னா திருவடி சார்பில் உரைத்து நிற்க வேண்டும், இந்த உலகத்தை காணல் நீராக கருத வேண்டும் என்று சொல்கின்ற அந்த ஆசை தரும் உலகம் எல்லாம் அழகைத்தேர் என்று சொல்லக்கூடிய பகுதி, அதுதான் இரண்டாம் கூறு. அதுக்கு இங்க தோற்றுவாய் செய்கிறார். அதற்கு அங்க தொடங்குற சொல்ல இங்க முடிக்கிறார். குறித்தடியின் நின்றுன்னு அடுத்த பாடல் தொடங்கும், அந்த சொல்ல இங்க முடிக்கிறார். தான் தோற்றுவாய் செய்கின்றார். இவை நான்கு செயலானும் முதற்கூற்றின் பொருள் விளக்கப்பட்டது. இந்த முதல் அதிகரணத்துல பார்த்த பாடல்கள் நான்கு பாடல்கள். வேத சாத்திரம் இறுதியில் தொடங்கின பாடல், கரணங்கள் கடை இருக்கின்ற பாடல், அடுத்த பாடல் சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேரங்கிற பாடல், இப்போ இது கண்டிடும் கண் தனைக்கான பாடல். இந்த நான்கு பாடல்களும் பாச பசு ஞானங்களாலே சிவபிரானை உணர முடியாது, பதிஞானம் ஒன்றால்தான் உணர முடியும் என்று அந்த கருத்து விளக்கப்பட்டது. அதான் சூத்திரத்தின் முதல் கூறு, அது விளக்கப்பட்டது. ஆக இந்த அளவிலே